السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹுக்கு புகழைத்தும் சத்தியத்துறை சன்மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்டார்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி அவர்களுடைய குடும்பத்தார்கள், நபித்தோழர்கள், கியாமத் வரைக்கும் வரக்கூடிய நல்லவர்கள் என்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் பாராட்டுக்களும் பாதுகாப்பும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா உரையின் தலைப்பு இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்குதல். எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயம் சீரானதாக, சிறந்ததாக, ஒழுக்கமுள்ள சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சமுதாயத்திலே உள்ள ஒவ்வொரு குடும்பமும், முஸ்லிமான ஒவ்வொரு குடும்பமும் அதனுடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் ஒரு சமுதாய சீராக்கத்திலே, சீர்திருத்தத்திலே மிக முக்கிய உறுப்பினராக செய்யப்படக்கூடியது ஒரு குடும்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இஸ்லாம் இந்த குடும்பத்தை சீராக்குவதற்கான பலவிதமான வழிகாட்டல்களை நமக்கு வழங்கியிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த குடும்பத்தை உருவாக்குவது முதல் அந்த குடும்ப உறவு இறுதி வரைக்கும் பிரியாமல் சேர்ந்து இருப்பதற்கான வழிவகைகளையும் நமக்கு அது வழிகாட்டியிருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த குடும்பத்திலே உள்ள உறுப்பினர்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் அன்பு, கருணை, நட்பு இவைகள் தலை தோங்கி காணப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குடும்ப உருவாக்கத்தை பற்றி அல் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது பின்வருமாறு சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சோடிகளாக படைத்திருக்கிறான். எப்படி படைத்திருக்கிறான்? உங்களிலிருந்தே உங்களுக்கான சோடியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்திருக்கிறான். லிதஸ்குனு இலைஹா, எதற்காக வேண்டி? நீங்கள் நிம்மதி அடைவதற்காக வேண்டி. லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் நிம்மதி அடைவதற்காக வேண்டி. வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, அதே காரணத்தினால் நீங்கள் நிம்மதியாக, சந்தோஷமான வாழ்க்கையை ஒரு குடும்பத்திலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களிலே இருந்து உங்களுக்கு மனைவிமார்களையும் சோடிகளையும் உருவாக்கினது மாத்திரமின்றி உங்களுக்கு மத்தியிலே அன்பையும் கருணையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் ஏற்படுத்தினார். கணவன் மனைவிக்கு மத்தியிலே உள்ள இந்த அன்பு கருணை என்பது நாம உருவாக்கி கொண்டதல்ல, அல்லாஹ் அவருடைய மிகப்பெரும் சக்தியின் மூலமாக உருவாக்கியது. எந்த விதமான அறிமுகமற்ற இரண்டு பேர் திடீரென்று ஒரு காலமும் இல்லாத அன்பு வைக்கிறார்கள் என்று சொன்னால், இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருள் இல்லையா? அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருள் ஆற்றல் இல்லையா? அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சமுதாயம் சிறந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்திலே பலவிதமான வழிகாட்டல்களை இந்த குடும்பத்தை உருவாக்கக்கூடிய இனத்திலே கவனிக்குமாறு நமக்கு கட்டளையிடுகின்றான். அதிலே மிக முக்கியமாக நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல, ஒரு குடும்பத்தினுடைய முக்கியமான இரண்டு தூண்களும் தான் இந்த கணவனும் மனைவியும். ஒரு குடும்பத்தின் முக்கியமான இரண்டு தூண்கள் தான் இந்த கணவனும் மனைவியும். எனவேதான் இஸ்லாம் அந்த கணவன் மனைவி சிறந்தவர்களாக அமைய வேண்டும் என்பதை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் இருந்தே இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. திருமணம் பேசக்கூடிய நேரத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டியது மிக முக்கியமான பகுதி என்ன? மார்க்கம் என்பது இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆண்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஆணை எப்படி நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லும் பொழுது எப்படி வழிகாட்டுகிறது? இதா ஹபப இலைக்கும் மன் தர்தௌன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜு, நீ உங்களுக்கு விருப்பமான மார்க்கமும் நட்குணமும் உள்ள ஒரு ஆண்மகன் உங்களிடத்திலே திருமணம் பேசி வந்தால், ஃபஸவ்விஜு, அவருக்கு நீங்கள் திருமணம் செய்து கொடுங்கள். அப்படி நீங்கள் செய்யாமல் மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு வேறு வேறு காரணங்களை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், இல்லா தஃபாலு, அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால், தகுன் ஃபித்னதுன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் கபீர், இந்த பூமியிலே மிகப்பெரும் குழப்பம் ஏற்படும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். மார்க்கத்தை அடிப்படையாக கொள்ளாமல் நீங்கள் கணவன்மார்களை நீங்கள் தெரிவு செய்வீர்களேயானால் என்ன நடக்கும்? இந்த பூமியிலே மிகப்பெரும் குழப்பம் வெடிக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். திருமதி என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஒரு பெண்ணை எவ்வாறு தெரிவு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய நேரத்தில் சொல்கிறது, துங்கஹுல் மர்அத்துலி அர்பஈன். நாம் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஹதீஸ், ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். ஒன்று அவளுடைய சொத்துக்காக, இன்னும் ஒன்று அவளுடைய குடும்பத்துக்காக, இன்னும் ஒன்று அவளுடைய அழகுக்காக, இன்னும் ஒன்று அவளுடைய மார்க்கத்துக்காக. இப்படி நான்கு காரணங்களினால் ஒரு பெண்ணை திருமணம் செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? ஃபர் பிதாதி தீன், யாரிடத்திலே மார்க்கம் இருக்கிறதோ அப்படியான பெண்ணை நீ தேர்வு செய்து கொள். அப்படியான பெண்ணை நீ தேர்வு செய்து கொள். தரிபத் எதாக்கு அவ்வாறு இல்லாவிட்டால் அழிந்து போவா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக இப்பொழுது சிறந்த கணவன் மனைவி அமைந்து விட்டார்கள். அந்த குடும்பத்தை எப்படி இஸ்லாமிய அமைப்பிலே நாம் கட்டியெழுப்புவது என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே இஸ்லாம் அதற்கும் நமக்கு தெளிவாக வழிகாட்டியிருக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் அவர்களுடைய வழிகாட்டியாக அல் குர்ஆனும் சுன்னாவும் அமைய வேண்டும். குர்ஆனும் சுன்னாவும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகள் வாழ்க்கை வழிமுறைதான் ஒரு குடும்பத்தினுடைய வழிகாட்டியாக எப்பொழுதும் அமைய வேண்டும். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும், அது பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது சிறிய பிரச்சனையாக இருக்கலாம், எல்லா பிரச்சனைகளின் போதும் நாம் உடனடியாக முதலாவது தீர்வை எங்கே தேட வேண்டும்? அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நாம் தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை மறந்து விடாமல் அந்த குடும்பம் வாழ வேண்டும். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், எந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய பெயர்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்குமோ, அப்படி சொல்லப்படக்கூடிய வீட்டுக்கும் அப்படி சொல்லப்படாத அல்லாஹ்வுடைய திக்ர்கள் செய்யப்படாத வீட்டுகளுக்கு உரிய உதாரணம் என்னவென்று சொன்னால், உயிருள்ளவனுக்கும் உயிரற்றவனுக்கும் சமமாகும். எந்த வீடுகளிலே அல்லாஹ்வுடைய திக்ர்கள் செய்யப்படுகின்றனவோ, குர்ஆன் ஹதீஸ் இவைகள் பேசப்படுகின்றனவோ, அவர்கள் உயிருள்ளவர்களை போன்றவர்கள், ஏனையவர்கள் அப்படி இல்லாதவர்கள், மரணித்தவர்களை போன்று என்பதாக அபூ மூஸா அஷ்அரி அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் சொல்கிறது. முஸ்லீமிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமன்றி இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய விடயத்திலே குடும்பத்திலே உள்ள கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் ஒத்துழைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன் காம மினல்லைலி ஃபஸல்லா வ ஐகல இம்ரஅத்தஹு. இரவு நேரத்திலே எழுந்து தொழக்கூடிய ஒரு மனிதன், வெறுமனே அவர் தொழுதுவிட்டு தனது காரியங்களை செய்துவிட்டு இருக்க மாட்டார், மாற்றமாக அவர் தொழுதுவிட்டு தனது மனைவியையும் அவர் அந்த தொழுகைக்காக இரவு நேரத்திலே எழுப்பி விடுவார். அவள் அப்படி எழும்ப முடியாது என்று மறுக்கக்கூடிய நேரத்திலே அவளுடைய முகத்திலே தண்ணீரை தெளித்து அவளை விழிப்பூட்டக்கூடிய அந்த ஆணுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹமத்து செய்வானாக என்று துவா செய்தார்கள். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் இரவு நேரத்தில் எழுந்து தொழுது தனது கணவனையும் அந்த தொழுகைக்காக எழுப்பி அப்படி மறுக்கக்கூடிய நேரத்திலே முகத்தை தண்ணீரை தெளித்துவிட்டு எழுப்புவாரோ, அந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹமத்து செய்வானாக என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அஹமது அபு தாவூத் நசாயி போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி மார்க்கத்தை பின்பற்றுவதிலே ஒருவருக்கொருவர் நாம் ஒத்துழைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் அல்லாஹ் விரும்பக்கூடிய குடும்பமாக, சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய குடும்பமாக மாறும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக சமூகத்திலே ஆக்கப்பூர்வமான திட்டங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், சமூகத்துக்கு பயனுள்ள குடும்பமாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த குடும்பத்திலே உள்ள ஒவ்வொருவரும், கணவன் மனைவி ஒவ்வொருவரும் தனது பொறுப்பை சரிவர உணர்ந்து செயலாற்ற வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்புகளை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். கணவன் வீட்டிலே தனது மனைவிக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும், உதவி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், உலகத்திலே ரசூலுல்லாவை விட அதிக வேலைப்பழுக்கள் உள்ள ஒருவர் இந்த உலகத்திலே வர முடியாது. அந்த அளவுக்கு பலவிதமான பொறுப்புகளை சுமந்திருந்தார்கள். முழு முஸ்லீம் சமுதாயத்துடைய பொறுப்பையும் சுமந்திருந்தார்கள். மக்களை தூதுக்குழுக்களை சந்திக்கக்கூடியவர்களாக, யுத்தங்களை வழிநடத்தக்கூடிய தளபதியாக, அல்லாஹ்வுடைய வகையை பெற்று மக்களுக்கு உபதேசிக்கக்கூடிய ஒரு தாயியாக, இப்படி பலவிதமான பொறுப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்திருந்தார்கள். அப்படி இருந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் பிஸி, எனக்கு வீட்டு வேலைகளை பார்க்க முடியாது என்று தனது குடும்பத்திலே அனைத்து பொறுப்புகளையும் போட்டுவிட்டு ஒரு ஓரமாக இருக்கவில்லை. மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவாருக்கு மிக விருப்பமான ஒரு மனிதராக இருந்தார்கள். அவருடைய பல பொறுப்புகளும் தனது மனைவிமாருக்கு உதவி செய்வதை விட்டும் அவர்களை தடுக்கவில்லை. அஸ்வத் இப்னு யஸீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஆயிஷா நாயகியிடம் கேட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டு வாழ்க்கை எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதாக நான் கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா நாயகி சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் தனது மனைவிக்கு உதவி செய்து கொண்டிருப்பார்கள், ஹிதுமத்து சேவை செய்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது தொழுகை நேரம் வந்துவிட்டால் உடனடியாக தொழுகையை நோக்கி சென்று விடுவார்கள். புகாரிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை மிக பெரும் சுமைகளை சுமந்த, பணிகளை சுமந்த, கடமைகளை சுமந்த ரசூலுல்லாவை கூட தனது மனைவிமாருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, மிக முக்கியமாக இந்த குடும்ப வாழ்க்கை கசந்து விடாமல் சிதைந்து விடாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படை தான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கக்கூடிய ஒரு விடயம். கணவன் மனைவியிலும், மனைவி கணவனிலும் முழுமையாக இருக்க வேண்டும், எவ்வித குறைகளும் இல்லாமல் பரிபூர்ணமான ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. ஒவ்வொருவரிலும் ஏதாவது ஒரு குறை இருந்துதானாகும் மனிதர் என்ற வகையிலே, எனவே அந்த குறைகளை நாம் பொறுத்து கொண்டு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நிறைகளை கொண்டு நாம் பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிய முக்கியமாக எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அல்குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களுடன் நல்ல முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன, அவர்களை நீங்கள் வெறுத்தால், உங்களுடைய மனைவிகள் அவர்களை சில விடயங்களுக்காக நீங்கள் வெறுத்தால், فَأَسَا أَن تَكْرَهُوا شَيْئًا, நீங்கள் வெறுக்கக்கூடிய அந்த விடயத்திலே, وَيَجْعَلَ اللَّهُ فِيهِ خَيْرًا كَثِيرًا, அல்லாஹ் அதிலே பல நலவுகளை உங்களுக்கு வைத்திருக்கலாம் என்று இஸ்லாம் எங்களுக்கு அல்குர்ஆன் மிக தெளிவாக வழிகாட்டுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே எப்பொழுதும் நாம் நமது மனைவியிலே உள்ளவர்கள், மனைவியிலே உள்ள நலவுகளையும், கணவன் மனைவியிலே உள்ள நலவுகளையும், மனைவி கணவனிலே உள்ள நலவுகளையும் தான் பார்க்க வேண்டுமே தவிர குறைகளை வைத்து அதை பூதாகரப்படுத்தக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக வழிகாட்டுகிறார்கள், எந்த ஒரு மூமினும், மூமினான ஆண் ஒரு மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். இன் கரிஹ மின்ஹா குலுக்கன், அந்த பெண்ணிலே ஏதாவது ஒரு மோசமான குணத்தை கண்டால், ஏதாவது ஒரு குணத்தை வெறுத்தால், இன்னும் ஒரு அவர் விரும்பக்கூடிய அந்த குணம் அந்த பெண்ணிலே இருக்கலாம், எனவே அதை கொண்டு அவர் பொருந்தி கொள்ளட்டும் என்பதாக இஸ்லாம் மிக தெளிவாக வழிகாட்டுகிறது. இது ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், யாரும் தான் ஆண்மகன் என்பதற்காக தான் சம்பாதிக்கிறேன் என்பதற்காக சர்வாதிகாரத்துடன் குடும்ப வாழ்க்கையில் நடந்து கொள்ள முடியாது. அப்படி சர்வாதிகாரத்துடன் நடந்து கொண்டால் நிச்சயமாக அங்கே நிம்மதி சந்தோஷம் நிலவ மாட்டாது. அந்த சமுதாயத்திலே உள்ள, அந்த குடும்பத்திலே உள்ள பிள்ளைகளினால் சிறந்த பிள்ளைகளாக ஒரு நாளும் உருவாக முடியாது. மாற்றமாக கலந்தாலோசித்து முடிவுகள் பெறப்பட வேண்டும். குடும்பத்திலே உள்ள உறுப்பினருக்கு மத்தியிலே கலந்தாலோசித்து முடிவுகள் பெறப்பட வேண்டுமே தவிர தன்னதிகாரத்துடன் தன்னிச்சையாக ஒருவரும் செயற்படக்கூடாது என்பதை நாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சில மனைவிமார்களிடத்திலே குறிப்பாக கருத்துக்களை கேட்பார்கள், ஆலோசனை கேட்பார்கள். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஒருவர், அவருடைய ஆலோசனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நாமும் நமது மனைவிமாருக்கு தெரிந்த விடயங்களிலே அவரிடத்திலே நாம் ஆலோசனை பெற்று நமது இல்லற வாழ்க்கையை சிறந்ததாக அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, மிக முக்கியமாக நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டிய இன்னொரு விடயம்தான், எந்த ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லாத குடும்ப வாழ்க்கை கிடையாது. பிரச்சனை இல்லாத குடும்ப வாழ்க்கை கிடையாது. எல்லா குடும்பங்களிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் வெளியிலே பார்த்தால் அதிலே குறை இல்லாதது போன்று தெரியும். அதை வைத்துக்கொண்டு அந்த குடும்பத்திலே பார் எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்குத்தான் எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை என்று நாம் அங்கலாய்க்கக்கூடாது. மாற்றமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்திலே குடும்பமாக உள்ள கணவன் மனைவியாக உள்ள எல்லோருக்கும் பிரச்சனைகளை வைத்துதான் இருக்கிறான். அப்படி பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பம் இருக்க முடியும் என்றால் அது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமாக இருந்திருக்கலாம் வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு மத்தியில் குடும்பத்துக்குள்ளே கூட கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்படக்கூடிய சாதாரண பிரச்சனைகள் நிகழ்ந்துதான் வந்திருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு மத்தியிலே வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதுதான் முக்கியம். பிரச்சனை இல்லாமல் ஆக்க முடியாது. மாற்றமாக அந்த பிரச்சனையை எப்பொழுது புத்திசாதுரியமாக விவேகத்துடன் அணுகி அவைகளை அந்த பிரச்சனையை நாம் தீர்த்து கொள்வது என்பதுதான் முக்கியமான விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நமது பிரச்சனைகளுக்குள் வெளித்தலையீடுகள் வந்துவிடாமல் மிக கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுது அந்த குடும்பத்துக்குள் வெளித்தலையீடுகள் வந்துவிடுமோ அதற்கு பின்னால் அந்த குடும்பத்தை ஒரு நாளும் சரி செய்ய முடியாது, ஒரு நாளும் சரி செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எப்பொழுதும் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை முன்னுதாரணமாக வைத்து ஒப்பீடு செய்து, அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், அந்த கணவன் இப்படி செய்தார், இந்த மனைவி இப்படி செய்தார், ஏன் உனக்கு அப்படி இருக்க முடியாது என்றெல்லாம் ஒப்பீடு செய்ய முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருடைய நிலைமையும் வித்தியாசப்பட்டது, ஒவ்வொருடைய நிலைமையும் ஒரே மாதிரி அல்ல, வித்தியாசப்பட்டது. அதனால் தான் குர்ஆன் சொல்கிறது, அலல் மூசை கதருஹு அலல் முக்தரி கதருஹு, வசதியுள்ளவன் அதற்கேற்ப நடப்பான், வசதி இல்லாதவன் அவனுக்கேற்றவாறு நடப்பான். எனவே ஒவ்வொருவரும் மற்றவர்களை ஒப்பீடு செய்து தமது குடும்ப வாழ்க்கையை சீரழித்து கொள்ளாமல் அவர்களுடைய தரத்துக்கேற்ப நிலைமைக்கேற்ப புரிந்து சமயோசிதமாக புரிந்துணர்வுடன் வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக வழிகாட்டுகிறது. அடுத்ததாக ஒரு குடும்பத்திலே பிரச்சனையை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான், வீட்டிலே உள்ள இரகசியங்களை வெளியிலே சொல்லித் திரிவது. வீட்டிலே உள்ள இரகசியங்களை வெளியிலே சொல்லித் திரிவது மிகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது அந்த தவறு நடக்குமோ ஒரு ஒரு வீட்டிலே ஒரு குடும்பத்திலே, அப்பொழுது அந்த குடும்பம் சிதைந்து விடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபு சஈத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளையிலே மிக மோசமான மனிதன் யார் தெரியுமா? அவன்தான் கணவன் மனைவியார் உறவு கொண்டு விட்டு அந்த தமக்கு மத்தியில் நிகழ்ந்த அந்த இரகசியங்களை வெளியிலே சொல்லித் தெரியக்கூடியவர்கள் இவர்கள்தான் மறுமை நாளையிலே மிக மோசமான மனிதர்கள் என்பதாக மிக கடுமையாக எச்சரிக்கை நமக்கு ஹதீஸிலே காணப்படுகின்றன. எனவே வீட்டிலே உள்ள இரகசியங்களை வெளியிலே செல்லாமல் நாம் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி நாம் மேலே கூறிய அமைப்பிலே தவறான விடயங்களை தவிர்த்து நல்ல விடயங்களை உருவாக்கி கொண்ட ஒரு குடும்பம் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த குடும்பத்தில் இருந்து சாலிஹான நல்ல பிள்ளைகள், சமுதாயத்துக்கு பணி செய்யக்கூடிய பிள்ளைகள் உருவாகுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், வல் பலது தய்யிபு யக்ருஜு நபாத்துஹு பிஇஸ்னி ரப்பிஹி, நல்ல பூமி அதிலிருந்து நல்ல விளைச்சல்கள் வரும், மோசமான பூமியிலே இருந்து மோசமான விளைச்சல்கள் தான் வரும். எனவே ஒரு கணவன் மனைவி நல்லவர்களாக இருந்தால், அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டலின்படி அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தால், அந்த குடும்பத்திலே வரக்கூடிய பிள்ளைகளும் நிச்சயமாக அவர்கள் சிறந்த பிள்ளைகளாக வளர்வார்கள் என்பதிலே மாற்றுக்கருத்து கிடையாது. எனவேதான் இப்படி பிள்ளைகள் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்பதற்காகவும் இஸ்லாம் நமக்கு பலவிதமான வழிகாட்டல்களை நமக்கு வழங்கியிருக்கிறது. ஒவ்வொருவரும் கணவன் மனைவி தமது பொறுப்புகளை சரியாக செய்யக்கூடிய நேரத்திலே அந்த பிள்ளைகள் சிறந்தவர்களாக உருவார்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலுன் என்ற ஐயத்தி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். குடும்பத்திலே உள்ள கணவன் மனைவி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பை பற்றி மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு நாட்டின் தலைவர் அவருடைய பிரஜைகளை பற்றி கேள்விக்குட்படுத்தப்படுவார், அவர் அவர்களுக்கு பொறுப்புதாரி. அதே போல ஒரு கணவன் தனது மனைவி விடயத்திலே, தனது பிள்ளைகள் குடும்ப விடயத்திலே அவர் பொறுப்புதாரி, அந்த பொறுப்பை பற்றி அவர்கள் கேட்கப்படுவார். அதே போல ஒரு மனைவி அவள் கணவனுடைய வீட்டிலே உள்ள பொறுப்புதார், கணவனுடைய வீட்டிலே உள்ள பொறுப்புதார். எனவே ஒரு பெண்ணுடைய இருப்பிடம் வீடு என்பதை மிக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். எனவே அந்த பொறுப்பை பற்றியும் கேட்கப்படுவாள். அதே போல ஒரு வேலைக்காரன், ஒரு வேலைக்காரன் தொழிலாளி அவருடைய எஜமானனுடைய எஜமானை பற்றி கேட்கப்படுவார். எஜமானுடைய பொருட்களை எவ்வளவு கவனமாக நிர்வகித்தாய், அவருக்கு எப்படி சேவை செய்தாய் என்று கேள்வி கேட்கப்படும். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் போன்ற நூல்களில் இடம்பெற்றிருக்கின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே ஒரு குடும்பம், ஒரு குடும்பம் இந்த சமூகத்துக்கு வழங்கக்கூடிய மிக பெரும் சேவை என்னவென்று சொன்னால், ஒரு குடும்பம் இந்த சமூகத்துக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய சேவை என்னவென்று சொன்னால் அழகான பிள்ளை வளர்ப்பு. தமது பிள்ளைகளை சிறந்த முறையிலே அவர்கள் வளர்த்து விடுவார்கள் என்று சொன்னால், அல்லாஹுவை அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளை ஒரு குடும்பம் உருவாக்குவதுதான் அந்த குடும்பம் ஒரு சமூகத்துக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய சேவை, மிகப்பெரிய சேவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல் குர்ஆன் இதனை பற்றி எப்படி சொல்கிறது? யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அம்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வகூதுஹன்னாசு வல் ஹிஜாரா, நரக நெருப்பின் எரிகொல்லிகள் மனிதர்களும் கற்களும் தான், மனிதர்களும் கற்களும் தான். அதை அது நரகத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார்? மலாஇக்கத்துன் கிலாதுன் ஷிதாதுன், மிகவும் கடின சித்தம் படைத்த மலக்குமார்கள் தான் அங்கே காணப்படுவார்கள். லா யஸூலல்லாஹ மா அமரஹும் வயஃப் அலூன மா யுமரூன், அவர்கள் யாருடைய கவலை அழுகைக்கும் சஞ்சலத்துக்கும் கவலைக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னத சட்டத்தை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கு மாற்றம் செய்யாதவர்களாக, அல்லாஹ்விட்ட கட்டளையை செயற்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அந்த மலக்குமார்கள் என்பதாக அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி நாம் அழகான பிள்ளை வளர்ப்பை செய்தால், சிறந்த பிள்ளைகளாக, சாலிகான பிள்ளைகளாக, மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக நமது பிள்ளைகள் இருந்தால் சமூகத்துக்கு அதிலே பயன் கிடைப்பது மாத்திரமன்றி முதல் பயன் அந்த பெற்றோர்களுக்குத்தான். அந்த பிள்ளைகள் மூலமாக மிகப்பெரிய பயன் அந்த பெற்றோருக்கு கியாமத்தினாலேயும் கிடைக்கும், கியாமத்தினாலேயும் கிடைக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மறுமை நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு அடியானுடைய அந்தஸ்தை சுவர்க்கத்திலே உயர்த்துவான். ஒரு அடியான் அவனுடைய சுவர்க்கத்தினுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுவதாக உணர்வான். இந்த நேரத்திலே அவன் கேட்பான், யா அல்லாஹ், இந்த சிறப்புக்கள் எல்லாம் எனக்கு எங்கிருந்து கிடைக்கின்றன, இந்த சிறப்புக்கள் எல்லாம் எனக்கு எங்கிருந்து கிடைக்கின்றன என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹால சொல்வான், பிஸ்திஃபாரி வலதி கலக், உனது பிள்ளை உனக்காக செய்யக்கூடிய இஸ்திஃபார், பாவ மன்னிப்பினுடைய விளைவுதான் இந்த பதவி உயர்வு, இந்த பதவி உயர்வு. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலெல்லாம் நமது பிள்ளைகள் நமக்கு சம்பாதித்து தராவிட்டாலும் நாம் சம்பாதித்து அல்லது மற்றவருடைய உதவி எடுத்து வாழ்ந்து கொள்ளலாம், ஆனால் மறுமை நாளையிலே அந்த எவருடைய உதவியும் நமக்கு கிடைக்க மாட்டாது. நமது பிள்ளைகள் நமக்கு செய்யக்கூடிய இது போன்ற இஸ்திஃபார், பாவ மன்னிப்பு தான் நமக்கு பதவி உயர்வை பெற்றுத்தரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல பெண் பிள்ளைகளை கொடுத்து அந்த பெண் பிள்ளைகளை அழகிய முறையிலே அந்த மனிதர் வளர்த்து ஆளாக்குவாரோ அவர்கள் நரகத்தினுடைய நரகத்துக்கு செல்வதை விட்டும் திரையாக அமைந்து விடுவார்கள் என்பதாக சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான பலவிதமான சிறப்புகள் குர்ஆன் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? இவைகள் அனைத்தும் நமக்கு ஒரு உந்து சக்தியாக, நமக்கு உணர்வூட்டக்கூடியதாக, நம்மை நல்ல அழகிய குழந்தை வளர்ப்பின் பக்கம் நம்மை இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். மறுமை நாளையிலே அதன் மூலமாக நாம் கண்குளிர்ச்சி அடைவது மாத்திரமின்றி இந்த உலகத்திலே கூட அந்த சாரிகான பிள்ளைகளை பார்த்து நாம் கண்குளிர்ச்சி அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு தருவான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு குடும்பத்திலே உள்ள தந்தை தான் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் தனது பொறுப்பில் இருந்து விலகிச் செல்ல முடியாது, தனது பொறுப்பில் இருந்து அவர் விலகிச் செல்ல முடியாது. சம்பாதிக்கிறோம் என்ற பெயரிலே பிள்ளைகளை பார்க்காமல், வீட்டிலே உள்ள நிலைமைகளை, அவருடைய ஒழுக்கங்களை கவனிக்காமல், சம்பாதிக்கிறேன் என்ற பெயரிலே அவர் தனது பொறுப்பை விட்டு விலக முடியாது. அவருக்கு அந்த பொறுப்பு இருந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளை வளர்ப்பிலே, அந்த பிள்ளையை சாலிகாக வளர்த்தெடுப்பது தாயினுடைய பொறுப்பு மாத்திரமல்ல, ஒரு தந்தையினுடைய பொறுப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் அந்த பொறுப்பை விட்டு ஒரு நாளும் விரண்டோட முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மிடத்தில் கேட்கத்தான் போகிறார். எனவே நமது பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள், யாருடன் செல்கிறார்கள், எங்கே செல்கிறார்கள், எதனை படிக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் இன்று மிக பெரும் பிரச்சனை என்னவென்று சொன்னால், மக்களை வழிகெடுக்கக்கூடிய, குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளை வழிகெடுக்கக்கூடிய பலவிதமான சாதனங்கள் மலிந்து காலப்படக்கூடிய இந்த உலகத்திலே பிள்ளைகளை கவனிக்காத எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாரோடு செல்கிறார்கள், எதனை படிக்கிறார்கள், எதனை பார்க்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்றெல்லாம் தெரியாமல் சில பெற்றோர்கள் சம்பாதிக்கிறோம் என்ற பெயரிலே இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது அன்பார்ந்த சகோதரர்களே. அதேபோன்று ஒரு தாயும் தனது நேரத்தை பிள்ளைகளுக்காக வேண்டி ஒதுக்க வேண்டும். ஒரு தாயும் தனது நேரத்தை பிள்ளைகளுக்காக ஒதுக்க வேண்டும். பிள்ளைகளுடைய கல்விக்காக, அவருடைய மார்க்க விடயங்களை கவனிப்பதற்காக அவர்களுக்காக வேண்டி ஒதுக்க வேண்டும். அவர்களும் வீட்டு வேலைகளை சாக்கு போக்கு சொல்லி அவர்களும் தப்பிவிட முடியாது. தனது நேரத்தை அதிகமாக பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இன்று பிள்ளைகளுக்கு பெற்றோர் நேரம் கொடுக்காததுதான் பிள்ளைகள் வழிகட்டுச் செல்வதற்கான மிக பெரும் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு முன்னுதாரணம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். மாற்றமாக நாமும் எப்பொழுது பார்த்தாலும் இந்த தொலைபேசியிலும் தொலைக்காட்சியிலும் இருந்து கொண்டிருந்தால் நமது பிள்ளைகளும் அப்படித்தான் வளர்வார்கள். நாம் அவர்களுக்கு எத்தனை கட்டளைகள் பிறப்பித்தாலும் படியுங்கள் படியுங்கள் என்று கட்டளை பிறப்பிப்பதிலே எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. எனவே நமது பிள்ளைகள் தொழுகையாளிகளாக வர வேண்டும் என்றால் நாம் அதான் சொன்னவுடன் பள்ளி வாயிலுக்கு செல்ல வேண்டும். மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக நாம் மாற வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிறந்த கணவன் மனைவியாக, சிறந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக நம் அனைவரையும் மாற்றியருள்வாராக. வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.